நிறுத்தியே பின் நாசம் பண்ணும் காலம் அத்தொழில் வேறுபாடு பற்றி செல்காலம் நிகழ்காலம் எதிர்காலம் கணம் லவம் துடி என்றால் தொடக்கத்தனவாய் பல வகை அவத்தைப்படும் என்பது சித்தாந்த நூல் துணிவு ஆகலின் சித்தாந்த நூலே சொல்கிறது காலம் இத்தனை பிரிவுகளை பாடுகின்றது. இந்த கணம் லவம் துடினா அந்த காலத்தில் உள்ள கால அளவுகள். ஆமா, இன்னும் பல அளவுகள் உள்ளன. நாடிகை, நாடிகை என்பது ஒரு காலத்தினுடைய அளவுதான். நாடிகை, முகூர்த்தம், எல்லாமே காஷ்டம் இதெல்லாம் சொல்வார். காஷ்டை, ஆமா இதெல்லாம் சொல்வார். இவையெல்லாம் காலத்தினுடைய அளவுகள் தான், அந்த காலத்து அளவுகள். இப்போ வினாடி, நிமிடம், மணி நேரம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தொடக்கத்தனவாய் பல வகை அவத்தைப்படும். அவத்தைப்படும்னா பல்வேறு நிலைகளை அடைகிறது. ஆமா, என் சித்தாந்தனுடைய சொல்லுது. அதுபோல உலகத்திற்கு ஆதாரமாய் நின்று செய்யும் முதல்வனும் அவ்வத்தொழில் பற்றி, அவ்வத்தொழில்னா தோற்றுவித்தல், நிலைநிறுத்துதல், அழித்தல், அவ்வத்தொழில் பற்றி பல வகை அவத்தைப்பட்டு, இந்த காலம் பல வகை அவத்தைப்படுற மாதிரி முதல்வனும் பல வகை அவத்தைப்பட்டு, துடக்குறுவன் போலும் எனில் இல்லையா, அந்தந்த அவத்தைகளுக்குள்ள அடைபட்டு கிடப்பான் போலும் எனில் அதற்கன்றே வருஞ்செயல் எழுந்தது என்பது. அப்ப இப்படி ஒரு தடை வரும்னு சொல்லி அந்த தடைக்கு விடை சொல்லதான் வருஞ்செயலே எழுந்தது அப்படின்னு அதுக்கு தோற்றுவாய் அருமையா சொல்றாள். அவனும் பல விகாரப்படுவான் அல்லவா என்றால் அதை உணர்த்துவதற்கல்லவா வருஞ்செயல் எழுந்தது அப்படின்னு சொல்லி தோற்றுவாய் பாருங்க. எப்படி ஒரு பாட்டில இருந்து அடுத்த பாட்டிற்கு எப்படி அந்த தொடர்ச்சியோட கொண்டு வராங்க பாருங்க. அடுத்த பாட சொல்கிறது, கற்றநூல் பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கி தோன்றும் பெற்றியும் சாக்கிராதி உயிரில் பிறந்து ஒடுக்கம் உற்றதும் போல எல்லா உலகமும் உதித்து ஒடுங்க பற்றொடு பற்றதின்றி நின்றனன் பரணும் அன்றே என்று சொன்னார். அதாவது இந்த பாடல் என்ன சொல்கிறது என்றால், இந்த கடைசியை பார்த்தா தெரியும், பற்றொடு பற்றதின்றி நின்றனன் பரணும். பரன்னா சிவபெருமா முதல்வன் எப்படி நின்றானா, பற்றின்றி நின்றான் சொல்லல, பற்றொடு பற்றதின்றி நின்றனன் அப்படின்னா தனித்தனியா கூடி போட வேண்டியதான். பற்றோடு நின்றனன் பற்றதின்றி நின்றனன், பற்றோடு நிற்கின்றான் பற்று இல்லாமலும் நிற்கின்றான் என்று சொன்னார்கள். பற்றோடு நிற்கின்றான் ஒரு ஓமை சொன்னார்கள். அப்படி இருந்தும் பற்று இல்லாமல் நிற்கின்றான் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஓமை சொன்னார்கள். அதுல வந்து முதல்ல சொல்லியிருக்காங்களே, கற்றநூல் பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கி தோன்றும் பெற்றியும் என்பது அவன் பற்றின்றி நிற்கின்றான் சொன்ன ஓமை. ரெண்டாவது சொல்றாங்களே, சாக்கிராதி உயிரில் பிறந்து ஒடுக்கம் உற்றதும் போல அது பற்றோடு நிற்கின்றான்னு சொன்னது ஓமை. ஆனா கடைசியில எது முதல்ல இருக்கு, பற்றோடு நின்றனுங்கிறதா முதல்ல இருக்கு. அப்ப ரெண்டாவது சொன்ன ஓமையை முதல்ல வச்சுக்கணும், எதிர் நிலநிலையா வச்சுக்கணும் பாடலை வந்து சுவாமி சொல்லுவாங்க. அப்ப எப்படி பாடலை கொண்டு கூட்டு செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சாக்கிராதி, சாக்கிராதினா வேறணும் இல்ல, சாக்கிரம் ஆதி, சாக்கிரம் ஆதினா சாக்கிரம்னா நனவு அவத்தை, நனவு அவத்தை ஆதினா முதலிய, அப்ப நனவு முதலிய அவத்தைகள், நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள் நாலாம் சித்திரத்தில் விளக்கமா சொல்லப்படும். ஐந்து அவத்தைகள் அப்படி இருக்கின்றன, அதைத்தான் சாக்கிராதின்னு சொன்னார்கள். அஞ்சு அவத்தைகள் தான் சொன்னார்கள். சாக்கிராதி உயிரினில் பிறந்து ஒடுக்கம் உற்றது போல பற்றோடு நின்றனன் அப்படி கூட்ட வேண்டும். பொருள் அடுத்த பார்ப்போம். இப்ப எப்படி கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதை பார்ப்போம். சாக்கிராதி உயிரினில் பிறந்து ஒடுக்கம் உற்றது போல பற்றோடு நின்றனன். அப்புறம் கற்றநூல் பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கி தோன்றும் பெற்றியும் போல பற்றதின்றி நின்றனன் என்று அப்படி கொண்டு கூட்டு செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்து கொண்டுதான் சுவாமிகள் உரை சொல்கின்றார்கள். முதல்ல என்ன சொல்கின்றார்கள், சாக்கிரம் முதலிய அவத்தைகளாலே ஆன்மா எப்படி துடக்குகின்றானோ அது மாதிரி சிவபெருமானும் சில அவத்தைகளை அடைகின்றான் என்று சொல்கின்றார். அப்போ ஆன்மா மாதிரி இவனும் அவத்தை அடைகிறானா, அப்ப இவனுக்கு என்ன சிறப்புன்னு ஒரு ஐயம் வருது இல்லையா. அப்ப அப்படி அடைந்தும் இந்த ஆன்மா மாதிரி அதுல அடைபட்டு கொண்டு சிக்கிக் கொண்டு தவிக்காமல் அதுல தோய்ந்தும் தோயாமல் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஓமை சொல்றாங்க. ஏன்னா தோய்ந்தும் தோயாமல் இருப்பான்னு சொன்னா என்னையா நீங்க பார்த்து சொல்றீங்களே அப்படிமா, அப்ப அதுக்கு தெளிவா ஒரு ஓமை சொல்றாங்க. அதுதான் வந்து கற்றநூல் பொருளும் சொல்லும்னு வர அந்த ஓமை எல்லாவற்றுக்கும் விளக்கமா பொருளை பார்க்க என்ன. முதல்ல இந்த சாக்கிரம் முதலிய அவத்தையினால ஆன்மா கூட கூறுவது மாதிரி அவன் வந்து ஆன்மா வந்து அவத்தைப்படுற மாதிரி சுவாமியும் மூன்று அவத்தைப்படுறான்னு சொல்றாங்க. என்னன்னு பார்ப்போம். கரணங்களான் ஆகிய சாக்கிரம் முதலிய அவத்தைகள் ஆன்மாவின் ஒடுங்கி தோன்றும்படி ஆன்மாவும் அவத்தைப்பட்டு துடக்குறுதல் போல முதல்வன் எல்லா உலகமும் தன்பால் ஒடுங்கி உதிப்ப தானும் அது பற்றி லயம் போகம் அதிகாரம் என்னும் அவஸ்தைப்பட்டு துடக்குறுவோன் ஆகியும் துடக்குறாமல் இருக்கின்றான். அந்தந்த அவஸ்தைகளுக்குள்ளே அடைபட்டு கிடப்பது கூட காணப்பட்டாலும் அடைபடாமல் இருக்கின்றான் சொல்ல வராங்க. அப்ப எப்படி அவன் அடைபட்டு கிடக்கின்றான் சொல்றாங்க, தெரிஞ்சுக்கிறான். இந்த சாக்கிரம் முதலிய அஞ்சு அவஸ்தைகளும் எதை பற்றி சொல்லப்படுகின்றன, கருவிகளை பற்றி தான். ஒரு 35 கருவிகளோட ஆன்மா கூடியிருந்தால் நனவு நிலை, அதுல ஒரு 10 கருவிகளை விட்டுட்டுச்சுன்னா கனவு நிலை. எனவே அந்த கருவிகள் எவ்வளவு சேர்ந்திருக்கின்றன அதை வச்சுதான் ஆன்மாவுடைய அவத்தை. அதான் சொன்னாங்க, கருவிகளை தான் கரணம்னு சொன்னார்கள். கரணங்களானாகிய சாக்கிரம் முதலிய அவத்தைகள், அந்த அஞ்சு அவத்தைகளும் ஆன்மாவின் ஒடுங்கி தோன்றும்படி ஒடுங்குது. நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம் ஒடுங்கிட்டே போகுது. அப்புறம் மறுபடியும் அப்படியே மேல வருது, உறக்கத்துல இருந்து கனவு நனவுன்னு வருது இல்லையா. அப்ப ஆன்மாவும் வந்து கனவுல ஒரு நிலை நடக்கும், உறக்கத்துல வேற ஒரு நிலை அடையும், நனவு வந்தா வேற ஒரு நிலை அடையும். அந்த மாதிரி முதல்வனும் தன்னிடமிருந்து எல்லா உலகமும் தோன்றி தன்பால் எல்லாம் ஒடுங்கி மறுபடி தன்னிடமிருந்து உலகம் எல்லாம் தோன்றுறது இல்லையா. தன்னிடமிருந்துன்னா மாயிலிருந்துதான், மாயக்கு அவன் தானே ஆதாரமா இருக்கிறான். அதனால சொன்னார், அவன்பால் உலகம் ஒடுங்கி மறுபடி தோன்றுவது இல்லையா. அப்போ வந்து ஒடுங்கும் போது அவன் வந்து லயம் என்ற அவத்தை இருப்பான், தோன்ற போது அதிகாரங்கிற அவத்தையில இருப்பான், தோன்றி அந்த உலகம் வந்து நிலைபெறும் போது அந்த போகங்கிற அவத்தை. இப்படி மூணு அவத்தை சொல்றாங்க அவனுக்கு, லயம் போகம் அதிகாரம் என்னும் அவத்தைப்பட்டு லய அவத்தையில இருக்கிறான் பாரு முதல்வன் போக அவத்தையில இருக்கிறான் பாருன்னு. ஒவ்வொரு அவத்தைக்குள்ளேயே அவனும் அடைபட்டு கிடப்பது போல் அவன் இருந்தாலும் உண்மையில் அவற்றால் அவன் பந்தப்படவில்லை. அது எப்படி என்றால், ஆன்மாவுக்கு அஞ்சு அவத்தை இருப்பது போல சாமிக்கும் வந்து சில அவத்தைகள், மூன்று அவத்தைகள், நயம் போகம் அதிகாரம் சொல்லப்படுகின்றன. சொல்லப்பட்டாலும் அவற்றால் அவன் பந்தப்பட்டு கிடக்கவில்லை. அந்த அதை பந்தப்படுதுன்னா அது இல்லாமல் என்னால முடியாது. ஆமா, நான் நனவுலாம் என்னால முடியாது, ஒன்னும் அறிய மாட்டேன். ஆனா நனவுலேயே தொடர்ந்துருக்க முடியுமா, முடியாது. கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், உறங்கணும், அந்த உறக்கம் இல்லாமலும் முடியாது. இதுதான் நம்ம நிலைமை. அந்தந்த அவத்தை இல்லாம முடியாது நம்மால, அந்தந்த அவத்தைகளை அடைஞ்சே ஆகணும். அதுக்குள்ள நம்ம தொடக்குண்டு கிடைக்கிறோம். அவனும் லயவத்தை, போகவத்தை, அதிகாரவத்தைன்னு உலகம் உற்பத்தி பண்ணும் போதும் நிலை பெறும் போதும் ஒடுங்கும் போதும் இப்படி ஒவ்வொரு அவத்தையில இருந்தாலும் அது நம்ம இருந்தே ஆகணுங்கிற அப்படிப்பட்ட கட்டாயம் அவன் நிலை அவனுக்கு இல்லை. ஏதோ அந்தந்த அவத்தைகள் இருக்கிறத பார்த்தா இவனுக்கும் இதெல்லாம் அவசியம் போல நமக்கு தோணுது. ஆனா அந்த அவத்தைகள் இருந்தாலும் அவற்றால் அவன் பந்தப்படவில்லை என்பதற்கு உவமை என்னவென்றால், கற்றநூல் பொருளும் சொல்லும் வாதனா ரூபமாய் புத்தி தத்துவத்தை ஒட்டி நின்று ஆன்மபோதத்தின் ஒடுங்கி தோன்றும்படி அவ் ஆன்மபோதம் அதுபற்றி துடக்குறாதவாறு போல அந்த துடக்குறுதலின்றே நின்றனன் என்றதான். என்ன அற்புதமான உவமை சொன்னார். ஐயா, உலகம் தான் வந்து சிவபெருமானிடம் ஒடுங்கி அவனிடமிருந்து மீள தோன்றுகிறது. அப்போது அவனும் சில அவத்தைகளை உருகின்றான். லயம் போகம் அதிகாரம் சொல்றாங்க, அந்த அவத்தைகளுக்கு பேர் சொல்றாங்க, இருக்கட்டும். ஆனா இப்படி உலகமெல்லாம் தன்பால் ஒடுங்கி மீளவும் தன்பால் உதிப்பதனால் அவன் சில அவத்தைகளை அடைகின்றானே, அந்த அவத்தைகளால் அவன் சிறிதும் பந்தப்படவில்லை. அது எப்படி என்றால், நம்முடைய புத்தி தத்துவத்திலே நாம் கற்ற நூலுடைய பொருள் எல்லாம் என்னையோ எதெல்லாமோ கற்றிருப்போம், எங்கேயோ நடந்த ஏதோ ஒரு நிகழ்ச்சி இல்லையா, ஆமா, ஏதோ ஒரு கதையை படிச்சிருப்போம், அதுல ஏதாவது சம்பவங்கள் வந்திருக்கும் இல்லையா. அதை அப்படின்னு நினைச்சு பாக்குறோம். நினைச்சு பார்க்கும்போது அந்த சம்பவங்கள்லாம் நம்முடைய எதிரிலிருந்து வருது மனசுல நினைக்கவங்க. உண்மையா சித்தாந்த ரீதியா பார்த்தா புத்தியில தான் எல்லாம் விஷயங்கள்லாம் இருக்கின்றன. புத்தி தத்துவத்தில் தான் அந்த விஷயங்கள், பழைய விஷயங்கள் சிந்தனையாக வருகின்றன. வந்துட்டு அந்த சிந்தனை முடிஞ்ச பிறகு புத்தி தத்துவத்திலே அதை ஒடுங்குகின்றன. அப்படி கற்றநூல் பொருளும் சொல்லும், ஏற்கனவே படித்த நூலுடைய சொற்கள், அதனுடைய அர்த்தங்கள், இவையெல்லாம் உள்ளத்திலே தோன்றி ஒடுங்கும் பொழுது அதனால ஆன்மா ஏதாவது பந்தப்படுதா? உண்மையில தனக்குன்னு அனுபவம் வரும்போதுதான் அந்த இன்பத்தையோ துன்பத்தையோ அது படுகின்றது. அந்த சிந்தனைகள் தோன்றி ஒடுங்குவதனாலே ஆன்மாவுக்கு எதுவும் இல்லையே, அது ஒரு நினைப்பு அவ்வளவுதானே. அப்போ அதனால ஆன்மா அங்கு பந்தப்படவே இல்லையா? அது மாதிரி தன்பால் உலகம் ஒடுங்கி உதிப்பதனாலே இறைவன் எந்த பந்தமும் படுவதில்லை என்று அங்கே அற்புதமாக சொன்னார். அதான் வாதனாரூபமாய் புத்தி தத்துவத்தை ஒட்டி நின்று ஒடுங்கி தோன்றுகின்றான் ஆன்ம போதத்தில். ஆமா, இந்த புத்தி தத்துவத்தை ஆன்ம போதம் சாருகின்றது. ஆன்மாவுடைய அறிவு அந்த புத்தி தத்துவத்தை சாருகின்றது, சார்ந்து அறிகின்றது. அந்த புத்தி தத்துவத்தில் எது தோன்றது? வாதனாரூபமாய், பழைய ஞாபகத்துல முந்தி படித்தோமே அப்படின்னு அந்த வாதனையில, அந்த ஞாபகத்துல படித்த செய்திகள் வந்து தோன்றி மறைகின்றன இல்லையா. படித்த செய்திகள், ஒரு பழைய நூல ஏதாவது ஒன்று படிச்சிருக்கிறான், படித்த செய்தி தோன்றி மறைகின்றது. நாம தான் இந்த சித்தியார்த்த படிக்கின்றோம், உலகம் தோன்றுகிறது உழுகிறது படிக்கிறோம், அதை பின்னால ஒரு நாள் நினைக்கிறோம், அதுக்காக உலகம் தோன்றுகிறது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அனுபவமோ, ஒடுங்குகிறது அந்த ஆன்மாவாகி நமக்கு ஒடுங்குகிறதுன்னு ஒரு அச்ச அனுபவமோ எதாவது வருதா? படித்த நூலோட செய்தி அது நம்ம உள்ளத்துல தோன்றுது மறையுது அவ்வளவுதான். அதனால ஆன்மா வந்து எந்த பந்தமும் அடையல. அது மாதிரிதான் உண்மையிலேயே உலகம் தன்பால் ஒடுங்கி உலகம் தன்னிடமிருந்து தோன்றும் பொழுது சிவபெருமான் எந்த விகாரமும் அடைவதில்லை என்று அருமையாக வருகிறார்கள். அதான் எதிர் நிலநிலையாக கொள்க என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் நான் சொன்னேன், எதிர் நிலநிலையாக கொள்க. பற்றோடு நின்றனன் பற்றதின்றி நின்றனன் இருக்குது. இரண்டாவது சொன்ன ஓமைய முதல்ல சொன்ன பற்றோடு நின்றனன் கொள்க, முதல்ல சொன்ன ஓமைய இரண்டாவது சொன்ன பற்றோடு இன்றி நின்றனன் என்பதற்கு கொள்க. அதான் எதிர்நிலையாக ஒன்ன ரெண்டுக்கும் ரெண்ட ஒண்ணுக்கும் கொண்டா எதிர்நிலைநிலை. இன்று கருத்துன்றது உயிர் உணர்வை, கருத்தினர் அடங்கி தோன்றதுன்னா உயிர் அறிவில், அதான் ஆன்ம போதத்தில். பற்று முதல்நிலை தொழிற்பெயர், பற்றுன்னு பாடல்ல இருக்கு. பொருள் என்ன? பற்றுதல், பற்றின்றி, பற்றுதல் இன்றின்னு அர்த்தம். பற்று என்பதே பற்றுதல் என்ற தொழிற்பெயராக அது நின்றது. இந்த பற்றுதல் என்பதிலே பற்று என்பது முதல்நிலை, தல் என்பதை விகுதி என்பார்கள். அந்த தல் என்ற விகுதி இல்ல, பற்றுங்கிற முதல்நிலை தான் இருக்கு. ஆனா முதல்நிலை மட்டுமே இருந்து கொண்டு பற்றுதல் என்ற தொழில் பெயர் பொருளை தருகின்றது. எனவே முதல்நிலையாகிய பற்று என்பதே பற்றுதல் என்ற தொழிற்பெயரின் அர்த்தத்தை தருவதனால் முதல்நிலை தொழிற்பெயர். பற்று முதல்நிலை தொழிற்பெயர் சொன்னார். அந்த விகுதி இல்லாமலே அந்த தொழிற்பெயர் பொருளை தந்துவிட்டது. இவை மூன்று செய்வானும் மண்ணினின்றே மறுவிடும் என்றது தடைவிடைகளால் தெரித்து உணர்த்தப்பட்டது. நிறைவற்று நின்று மறுவிடும், மறுவித்திடும், அதாவது உலகத்தை மீளவும் தோற்றுவித்திடும். நிறைவற்று நின்று, ஆமா, வேற ஒரு பொருளை சார்ந்து நிற்பான்னா அந்த பொருளுக்கு ஏதாவது நடுக்கம் வந்தா இவனுக்கு அது ஆபத்தா போயிடும். நிலத்தை சார்ந்து நிற்கிறோம், நிலநடுக்கம் வந்தா இல்லையா நமக்கு ஆதாரம் இல்லாம நாம ஒடுங்கி போயிடும். ஆனா அவன் அப்படி இல்லை, என்று நிறைவேற்றி இருப்பான். வான்கட்டு மாறுதம் வாய்ந்து அழநீர் மண் கடினும் தான் கெட்டரின்றி தடிப்பறியா தன்மையன், ஆகவே நிறைவேற்றி இருப்பான். எப்பமும் நிறைவேற்றி நின்று இந்த உலகத்தை மீள தோற்றுவிப்பான். மீள தோற்றுவிப்பதனாலே அவன் எந்த விகாரமும் அடையான். வேறொருவருடைய ஆதாரம் கொண்டு நிற்கவில்லை என்பதெல்லாம் இந்த தடைவிடைகளால் தெரிந்து உணர்த்தப்பட்டது. இல்லையா அப்பவும் ஒரு சந்தேகம் வருது, ஐயா மண்ணு நின்றேன்னு சொல்லி சூத்திரத்துல இறுதியில் எல்லாம் வருது மண்ணி நின்றேன்னு சொல்லி, நீங்க அதை முதல்ல சொல்லிட்டீங்க அப்படின்னா இயல்பு பற்றி இங்க வைத்தா என்ன? முதல் அதிகரணத்துல அவன் எல்லாம் காரியங்கள் எல்லாம் தோற்று வைப்பான்னு சொன்னாரு இல்லையா, அப்ப எங்க நின்று தோற்று வைப்பான்னு ஒரு கேள்வி. அதை தொடர்ந்து வந்தா ஒரு தொடர்ச்சி இருக்கு. அதனால இயல்பு பற்றி முனிதனை முன்வைத்தார். ஈருமாகி எல்லாம் முதல்ல வருது இல்ல, அனாதிமுத்த சித்து தான் வருது இல்லையா? அனாதிமுத்த சித்து ஈருமாகி, ஈருமாகி தான் முதல்ல வருதோ, அறிவிடும் ஈருமாகி அப்படின்னு வருது இல்லையா? ஆமா, ஆகவே மண்ணி நின்று கடைசியில் தானே வருது, அதையே முதல்ல வைத்தார்கள். அந்த தொடர்ச்சி அப்படி அமைஞ்சு போச்சு, அதனால வைத்தார்கள். சரி, இனி ஆறு செய்தால் என்ன சொல்ல போகிறார்கள்னா, ஈருமாகி மறுவிடும் அப்படிங்கறத வலியுறுத்துகிறார். இனி ஆறு செய்வான் ஈருமாகி மறுவிடும் என்றதனை வலியுறுத்துகின்றார். அதாவது ஈருமாகினா சங்காரகர்த்தா, சங்காரகர்த்தாவே மறுவிடும் மீள தோற்றுவித்திடும் என்று சொல்கின்றார். அப்ப சில தடைகளை எழுப்புறான் பாருங்க, அருமையா எழுப்புறான். உயிரவை ஒடுங்கி பின்னும் உதிப்பதன் அரண்பால் என்னில் செய்யுறது மரத்தினாலும் சிறந்ததேது என்னில் சித்தத்து அயர் ஒளி காரியங்கள் அடியும் காரணம் கிடக்கும் பயிர்தரு காரியம் பின் பண்டுகோள் பண்ணும் ஈசன் அப்படின்னா ரொம்ப அருமையா என்ன சொன்னாங்க அப்படின்னா கேட்கிறான், ஐயா சங்காரகர்த்தாவால இந்த உலகம் வந்து ஒடுங்குகிறதுன்னு சொல்றீங்களே, ஒடுங்கின உலகம் அப்படியே ஒடுங்கி போயிடாம மீளவும் தோன்றுகிறதே அது ஏன்? உயிர்களுடைய ஆணவ மரம் பரிபாலமாகும் பொருட்டு ஒடுங்கிய உலகம் மீளவும் தோன்றுகிறது அப்படின்னு சொன்னான். அப்படி சொன்ன உடனே சொல்றான், ஐயா அப்ப மீளவும் தோன்றணும்னு ஒரு அவசியம் இருக்கு இல்லையா, அப்போ அது ஒடுங்காமலே இருந்திருக்கலாமே, ஏன் ஒடுங்கிறது? இப்ப இந்த மோதிரத்தை நான் உருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உருக்கி சரி இல்லாத வச்சு வேற ஏதாவது பண்ண போறேன்னா சரி, உருக்கிட்டு மறுபடியும் இந்த மோதிரமே செய்தன்னா இப்ப இந்த மோதிரம் உனக்கு வேணும்னா இதை உருக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கான் வந்து. ஏன் ஒடுங்கின உலகம் ஏன் மீள தோன்றியது அப்படின்னு கேட்டான். அப்ப மீள தோன்றியதுன்னா உயிர்களுடைய ஆணவங்களம் இன்னும் முழுமையாக கெடவில்லை, அது கெடும் பொருட்டு மீள தோன்றியது. அப்ப இப்படி ஒரு நோக்கம் இருக்குது என்றால் அதை ஒடுக்காமலே இருந்திருக்கலாமே, ஏன் ஒடுக்கிட்டு மீள தோன்றிருக்கணும்? இந்த ஆணவமலம் நீங்கும் வரை உலகம் நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டியதானே, உயிர்கள் இழைப்படைந்து விடும், எனவே உயிர்களை கொஞ்சம் இழைப்பாற்றும் பொருட்டு அது ஒடுங்கியது என்று அதற்கு பதில் சொன்னார். சரி, ஆனா ஒடுங்கிய பிறகும் அந்த இந்த காரிய உலகங்கள் அந்த காரணமாகவே கிடக்கும், வினையோடு பொருந்தி கிடக்குமா? நம்முடைய உடல் ஒடுங்கி கிடக்கும், இந்த உடல் ஒரு வினைக்கேற்ற உடல், அந்த வினையோடு தொடர்பு பட்டு அப்படியே அந்த காரணத்துல ஒடுங்கி கிடக்குமா? அதான் பயிர் தரும் காரியம். பயிர் தருதல்னா என்ன? வினையோடு சேர்ந்து கிடத்தல். நம்ம வினைக்கு ஏற்றவாறு, அந்த தன்மைக்கு ஏற்றவாறு, வினையின் தன்மைக்கு ஏற்றவாறு அப்படி ஒடுங்கி கிடக்குமா? தோன்றும் போது அந்த வினைக்கேற்றவாறு அப்படியே தோன்றிடும். அதான் வண்டுகோல் மீளவும் ஏற்றினதை தோற்று வைப்பான். சுவாமி சொல்றா பாருங்க, சுவாமி சொல்றா, அதுல ஈராகி ஈருமாகி, ஈருமாகினா ஈராகி, அதாவது சங்காரகர்த்தா, ஈராகியோனால் ஈரெய்திய உலகம், ஈரெய்தியன்னா ஒடுங்கிய, ஈரெய்திய உலகம் ஈரெய்தியவாறே ஒழியாது, ஒடுங்கினவாறே கிடக்காமல் மீளவும் அவன்பால் நின்று தோன்றுதல் எற்றுக்கு, மீண்டும் தோன்றுதல் எற்றுக்கு எனின் மதவரிபாகம் வரும்பொருட்டு தோன்றும். சரி, அற்றே அப்படியானால் மீளவும் தோன்றற்பானது முன் அழியாது நிலைபெறவே அமையும். மீள தோன்ற வேண்டிய ஒரு நிலைமையில் உள்ள உலகம் முதலே அழியாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னா, அவ்வாறின்றி அழிதல் எற்றுக்கு எனில் சிதைந்தது ஏது அப்படின்னு கேட்கிறான். பாடல் இருக்கு பாருங்க, சிதைந்தது ஏது, சிதைந்தது ஏதுனா அழிந்தது ஏது அப்படின்றது, ஏதுன்னா எதற்குன்னு அர்த்தம். நீங்க அங்க வேண்டிய ஏது அப்படின்னு கேட்கும், எதற்கு அங்க போனீங்கன்னு அர்த்தம், ஏதுன்னா எதற்கு. அழிதல் எற்றுக்கு எனில் உயிரின் இழைப்பு ஒழித்தல் பொருட்டு, உயிருடைய இழைப்பு நீங்குவதற்காக. ஆமா, பிறவிகளையே மீண்டும் மீண்டும் செலுத்தி எவ்வளவு இழைப்பு அடைஞ்சிருக்கோம், எல்லா பிறக்கும் பிறந்து இழைத்தே என் பெருமான். ஆகவே எதுக்கு பள்ளிக்கூடம் வந்து நீங்க வந்து போடை விடுமுறை விட்டா மறுபடியும் தொடக்குறீங்க, மறுபடியும் தொடக்கதான் செய்றீங்க, அப்ப எதுக்கு அடைச்சீங்க அப்படின்னா, மாணவர்கள்லாம் இழைப்பு இழைப்பு ஆரம்ப பொருட்டு கேட்கிறாங்க. ஏன் அடுத்த பள்ளியோட மறுபடி தொடர்ந்தது? மாணவர்கள் இன்னும் கல்வி அறிவு பெற வேண்டும் கேளவே திறந்தது. இப்ப கல்வி அறிவு பெற வேண்டியது இருக்குல்ல, அப்ப அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தானே அப்படின்னா மாணவர்கள் இழைத்து போயிடுவார்கள், இழைப்பாறு பொருட்டு அழைச்சோம். அந்த மாதிரிதான் ஏன் ஒடுங்கிய உலகம் மீள தோன்றியது? உயிர்களின் மரம் இங்கும் பொருட்டு. அப்போ அது ஒடுங்காமலே இருந்துக்கலாமே, உயிர்கள் இழைப்பாறு பொருட்டு ஒடுங்கியது அப்படின்னா, முன் இழைப்பினை செய்து நின்ற காரியங்கள் அழியுமாகலாம். எந்த எந்த உலகம் அழிதான்? இந்த உயிர்களுக்கு இழைப்பை தரக்கூடிய உலகம் நாடு. அந்த உலகம் அழிந்த பிறகு அழிந்தபடியும் முன்னைவினை தொடர்ச்சிக்கு உரியனவாய் தத்தன் காரணங்களில் கண்மத்தோடு அந்த காரியங்கள் பயின்று கிடக்கும். அடுத்தால் அந்த வினை தொடர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அது ஒடுங்கினாலும் அது வினை தொடர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் ஒடுங்கி கிடக்கும். அப்படி ஒடுங்கி கிடக்கின்ற அக்காரியங்களை ஒடுங்கியவாறே உதிக்க செய்வன். எப்படி ஒடுக்கினானோ அது மாதிரி கட்டாயம் உதிக்கவும் செய்வான். பின்னால சொல்லுவார், அவரவர் வினைப்படங்களை இன்னும் ஊட்ட வேண்டி இருப்பதனால் இந்த உலகத்தை மீள தோற்றுவிக்கின்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊட்டி அந்த வினைகளை கழிக்கணும், பழங்களை ஊட்டினாதான் வினை கழியும். அதான் படைப்பினுடைய நோக்கத்தை பின்னால் ஒரு பாட்டை சொல்லுவாங்க, படைப்பு ஆக்கம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்கம் அவ்வவர் கண்மெல்லாம் கழித்திடல் என முன்னர் கூறுவராகலின். நாம பின்னர்னு சொல்றோம், சுவாமிகள் முன்னர்பாக என்ன, நாம வந்து காலம் பற்றி முன்னர் பின்னர்னு சொல்றோம், சுவாமிகள் இடம் பற்றி சொல்றாங்க. இப்படிதானே போகிறோம் பக்கத்தை புரட்டிக்கிட்டு. இப்ப முன்னர்னா அடுத்தால வரப்போகுது, இடம் பற்றி முன்னர் கூறுவர். ஆமா, காலம் பற்றி சொல்லணும்னா பின்னால வரக்கூடிய ஒரு பாடல சொல்ல போறாங்க. என்ன படைப்பு வந்து அவரவர் கர்ம பலன்களை கழிப்பதற்குன்னு சொல்ல போறாங்க. அதுக்கு இப்பவே என்ன சொல்லிட்டாங்க, இயைபு காட்டி விட்டாரு. அதற்குரிய இயைபு ஈண்டே உணர்த்துவார், காரணம் கிடக்கும் பயிர்தரு காரியம் பின் பண்டுபோல் பண்ணும் ஈசன் என்றார். வினை தொடர்ச்சிக்கு ஏற்றபடி அந்த வினை தொடர்ச்சிக்கு ஏற்றபடி ஒடுங்கி கிடக்கின்ற அந்த காரியங்களை ஒடுக்கியது போல் மறுபடியும் தோற்றுவிப்பான். பண்டு போல் பண்ணுவான்னா முதல்ல எப்படி ஒடுக்கிறானோ அது மாதிரி தோற்றுவிப்பான். உயிர் அவைன்னு சொல்லியிருக்காங்க, உயிர்னு சொல்லாம பாடல சிந்திக்கணும் நாம. உயிர் அவை, உயிர் அவை என்றால் உயிரோடு கூடிய உலகம்னு பொருள். உயிர் அவை தான், உயிர் அவை உயிரோடும் கூடிய உலகம் என்றவாறு. அப்ப உயிர்களும் மாயிர ஒடுங்கி கிடக்கும் என்பது இங்கே பெறப்படுகிறது. சிவபெருமான் திருவெளியில் ஒடுங்கும்னா அது முத்தி நிலையில தான், முத்தி வர வேண்டிய உயிர்கள் சிவபெருமான் திருவெளியில் ஒடுங்கியது. மீளவும் பிறகு இருக்குது அப்படின்னா இந்த காரியங்களோடு சேர்த்து மாய தாரகமாக தான் ஒடுங்கி கிடக்கணும். அது இங்க பெறக்கூடியது பாருங்க, உயிரவை ஒடுங்கி அப்படின்னு வருது. அப்ப உயிர்களோடும் கூடிய உலகம் ஒடுங்கி ஏது என்பது எற்றுக்கண்ணும் பொருட்டா என்று சொன்ன, சிதைந்தது ஏது, அழிந்தது எதற்கு, ஏதுன்னா எற்றுக்கு, சித்தத்து அயர்வு அறிவின் கண்டதாக இழைப்பு. ஏன் ஒடுக்கினாரே? சித்தத்து அயர்வு ஒழிய, ஆன்ம அறிவில் தோன்றிய இழைப்பு நீங்க. காரணமே அதான். அயர்வு ஒளியான்னு இருக்கணும், அயர்வு ஒளியும்தான் இருக்கு. அந்த ஒரு அகரத்தை நாம அங்க வருவித்துக் கொள்ள வேண்டும். யானாதான் ஆனான்னு சொல்றீங்களா அப்படின்னா ஆனாதான். அந்த லீவ் கூட ஆனா தரும்போது எகர உடம்படுமை பெற்று யானான்னு ஆகும். அதனால அயர்வு ஒழிய அதான் அகரம்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஒழிய என்னும் வினையச்சத்து அகரம், அகரம் இருக்கா, அகரம்னு ஆனாதான். ஒழிய என்னும் வினையச்சத்து அகரம் விகாரத்தால் தொக்கது. ஆமா, அதை விரிச்சு சொன்னா பாடல கொஞ்சம் ஓசை வந்து கொஞ்சம் இடிக்கும், அதனால அதை வந்து அங்க தொக்க வைத்து பாடிவிட்டாரு. அதை விரித்து சொன்னால் அங்க ஓசை வந்து இடிக்கும், அதனால தொக்க வச்சு சொல்லிட்டான். அயர் ஒளி பாரி என்பது கிடக்கும் என்பது பெயரச்சம். ஆமா, காரணம் கிடக்கும் அப்படின்னு முற்றுப்புடி வச்சிடக்கூடாது. கிடக்கும் பயிர்தல் காரியம் அப்படி கூட்டணும், கிடக்கின்ற காரியங்கள் அப்படின்னு வரும். எனவே கிடக்குங்கிறது வினைமுற்றா முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வரல, பெயரச்சமா இருக்கு. கிடக்கும்னா கிடக்கின்ற, அதான் பெயரச்சம். இதற்கு பிறரெல்லாம் தற்காரியத்தின் இயல்பின் வைத்து, என்ன தற்காரியத்து இயல்பின் வைத்து கூறியது குரல் என்னும் வலுப்பட வைக்கிறார். இந்த பாடலும் கேள்வியும் பதிலுமா தடையுடையுமா இருக்கிறது. இது தற்காரியவாதத்தை சொல்கிறார். அதெல்லாம் முதலதிகரத்து விஷயம். வறுமுறை வந்து நின்று, அந்த வறுமுறை என்பதுதான் தற்காரியவாதத்தை சொல்கின்ற இடம். அது முதல் காரியத்தில் முடிச்சாச்சு. மறுபடியும் அதே கருத்தை ரெண்டாவது பாட்டிலையும் வச்சா சொன்னதையே ஒரு பேர்காரியா அப்படின்னு சுவையில்லாம போகும். மேலும் கூறியது குரல் குற்றம் செய்யுள்ள இருக்கக்கூடாது. அந்த குற்றம்லாம் இருப்பது மாதிரி நம்ம உரையில காட்டணும்னா, அப்ப செய்யுள்ள இல்லாத குற்றத்தை நம்ம கொடுத்த உரை மூலமா ஏற்றணும்னா. அப்படிதான் உரை சொல்லிவிட்டார்கள் சுவாமிகள். தான் இந்த பாடலுக்கும் மெய்யான உரையை சொல்லியிருக்கின்றார்கள் சொல்றாங்க. தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்து அருள் தொழில்கள் மூன்றும் போற்றவே உடையன் ஈசன் புகுந்தது விகாரம் எண்ணில் சாற்றிய கதிரோடு நிற்க தாமரை அலரும் காந்தம் காட்சியிடும் கணரை நீரும் கரந்திடும் காசினிக்கே. ஐயா நல்லா சொன்னீங்க, உங்க முதல்வன் வந்து இப்படி வந்து உயிர்கள் இழைப்பாறு பொருட்டு உலகத்தை ஒடுக்குகின்றான். அப்புறம் இழைப்பாறிய பிறகு இன்னும் ஆணவமர சக்தி நீங்க வேண்டியிருப்பதனாலே அது வினைப்படங்களை நுகர்ந்துதான் அந்த சக்தி கெடும் ஆகினாலே அந்த வினைப்படங்களை ஊட்டுவிப்பதற்காக வேண்டி எப்படி உலகத்தை ஒடுக்கினானோ ஒடுக்கியது போலவே மீளவும் தோற்றுவிப்பான்னு தான் சொன்னீங்க. ஆனா இப்படி தோற்றம் அப்புறம் வந்து நிலைநிறுத்துதல் அப்புறம் ஒடுக்குதல் இந்த மூன்று தொழில்களையும் ஒருத்தனே எடுத்து போட்டு செஞ்சான்னா அது அவனுக்கு எவ்வளவு பெரிய பாரம். அதனால அவன் விகாரி ஆகிவிடுவான். என்ன அவன் இழப்படைஞ்சிருவான். உயிர்களை இழப்பாட்டுறதுக்காக ஒடுக்குதான் இருக்கட்டும், இப்படி மூணு தொழிலையும் ஒருத்தனே எடுத்து போட்டு செஞ்சான்னா அவன் இழப்படைந்து அவன் விகாரம் விடுவானே. விகாரம் அடைஞ்சது நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும், புத்துணர்ச்சியோட இருக்கிறோம். ஆனா தொழிலை மேற்கொண்டு செய்ய 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 எப்படிதான் விகாரம் அடையணும் பத்தியா, அந்த மாதிரி அவனுக்கு பல விகாரங்களை அறிந்து விடுவானே அப்படின்னா அடைய மாட்டாங்கிற ஒரு ஓமை மூலமா வைத்து சொன்னார். என்ன, ஒரு கடவுள் மூன்று தொழில் இடையராது செய்வானாய், ஓய்வே எடுக்க மாட்டேங்க செய்து கொண்டே இருக்கிறானே, இடையராது செய்வானாயின் பாரம் எய்தி. என்ன சொல்ல வேலைகளை மூன்று தொழில்களையும் இடைவிடாது செஞ்சா ஒர்க் லோடு இடையாது அப்படிங்கிறான். அதான் பாரம். பாரம் எய்தி விகாரி ஆவான் போலும், விகாரி விடுவான் போலும் என்பார்க்கு அகதி இல்லை என்பது, விகாரம் அடைய மாட்டான் என்பது எப்படின்னா தனக்கு உரிய முத்தொழில் செய்தும் அது பற்றி விகாரம் எய்தாத ஞாயிற்றின் வைத்து அறியப்படும். தமிழ் வந்து அப்படியே வந்து அருமையான தமிழ் சொற்கள் தான், பெருமொழி சொற்கள் தான் எப்பமாவது தான் வரும். அருமையான தமிழ்நடை தேனாவிலேய பரிமேரழகர் சுவாமிகள் தான் அருமையான தமிழ்நடை அவர்கள் தான் பார்க்கணும். அருமையா சொல்றாரு, ஞாயிற்றின் வைத்து அறியப்படும். கதிரவன் மூணு தொழில் செய்தானே எந்த விகாரமாக அடைகிறானா, அவனும் இடையராம செய்ய வேண்டியதான் இருக்கான். இந்தியா இந்தியாவை செய்யறேன்னா வேற ஒரு நாட்டை பகல் இருக்கு அங்க நினைவிட்டு இருக்கான். என்ன என்ன மூணு தொழில் செய்யறான் பாடல இருக்கு சாமியார், அதனால அவர் விளக்கல. அதெல்லாம் பாடல பார்த்தாலே புரியும் அப்படின்றாரு. இப்ப நம்ம குருமூர்த்தியை கலையோட விளக்கிறார். என்ன செய்யறானா, யாவராலும் புகழப்பெறுகின்ற ஞாயிறு சந்நிதிக்கன், அவனும் சந்நிதியிலேயே செய்யறான், கதிரவனால செய்யல. அவன் அப்படி கதிரவன் அப்படி இருக்கிறான். இந்த மூணு தொழிலும் நடக்கு அவன் சன்னதியில, எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. மூணு தொழில் என்ன, படைத்தல். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா சூரியகாந்தக்கல்லில் இருந்து நெருப்பை தோற்றுவிக்கிறான். கதிரவன் ஒளி பட்டாலே சூரியகாந்தக்கல் நெருப்பை உழுந்து விடும், அதனால்தான் அதுக்கு சூரியகாந்தக்கல்னு பேரு. அப்ப கதிரவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சன்னதியிலே சூரியகாந்தக்கல்லிடமிருந்து நெருப்பை தோற்றுவிக்கிறான். அப்புறம் மலரும் பக்கத்தில் உள்ள தாமரையை மலரச் செய்து நிலைநிறுத்துகிறான். இது காத்தல் தொழிலுக்கு இல்லையா. கிடங்கு நீர் மண்ணில் கிடக்கிற நீரை வற்ற செய்கின்றான். இதை கொடுக்கிற தொழில்கள் இந்த மூன்றையும் இளையராது அந்த கதிரவன் ஏற்றினாலும் தன் நிலையில் எந்த விகாரமும் எழுதாமல் எப்படி இருக்கிறானோ அதுபோல எல்லா உலகங்களையும் தோற்றுவித்தும் காத்தும் ஒடுக்கையும் முதல்வன் எந்த விகாரமும் அடையாமல் இருக்கிறான். அதை இந்த கதிரவன் வைத்து தெரிந்து கொள்வது. முதல்வன் ஓமை இல்லாத பொருள் இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில ஓமைகளை வைத்து சொல்கின்றார்கள். காசினிக்கேன்னு இருக்கு, காசினியில் அப்படின்னு இருக்கணும். காசினா உலகம், காசினிக்கேன்னு பாடல் இருக்குது. நான் வந்து நான்காம் உருவு பூ உருவு இருக்கு, அது எப்படி இருக்கணும்? காசினியின் கண்ணே அப்படின்னு ஏழாம் உருவு போட்டுக்கணும். இந்த உலகத்திலே ஞாயிறு என்ன செய்கிறான்? மூன்று தொழிலை செய்கிறான். அப்படி அதான் காசினிக்கு என்பது உருவு மயக்கம். ஏழாம் உருவு இருக்க வேண்டிய இடத்துல நான்காம் உருவு இருக்கு. காசினியின் கண்ணேன்னு கண்ணுருவு இருக்க வேண்டிய இடத்துல காசினிக்கே அப்படின்னு கூ உருவு இருக்கு. அந்த ஏ விட்டுருங்க, அது ஏகாரம் வந்து அட்டை காசனிக்கு அப்படின்னு அந்த கூ உருவு இருக்கு. நாலாம் உருவு இருக்கு. ஏழாம் உருவு இருக்க வேண்டிய இடத்துல நாலாம் உருவு இருந்ததுனால அது உருவு மயக்கம். அடுத்த பாடல், இவை இரண்டு செய்தானும் புத்தர் மதம் பற்றி ஆதங்கித்து பரிகரித்து ஈருமாகி மறுவிச்சிடுமாறு வலியுறுத்தப்பட்டது. இந்த தடைகளை தான் எழுப்புறாங்க யாரு? ஏன் உடம்புச்சு உடல்னா மறுபடியும் ஏன் தோன்றுச்சுன்னா தடை எழுப்பினான் போன பாடல. இந்த பாடல இப்படி மூன்று தொழில ஒருவனே செய்தால் பாரமைதி விகாரப்படுவானே, இந்த தடைகளை தான் விடை கூறினார். இந்த தடைகளை எழுப்புனார் யாருன்னா பௌத்த மதத்தவர் புத்தர். ஆமா, அவன் நமக்கு தெளிவை தருவதற்காண்டி எழுப்பான் பாடல். புத்தர் மதம் பற்றி யாசங்கித்து அப்படின்னா அவனுடைய தடைகளெல்லாம் வாங்கி பரிகரித்து அந்த தடைகளை எல்லாம் நீக்கி ஈரமாகி மறுவித்திடுமாறு வலியுறுத்தப்பட்டது. சங்காரகாரனே உலகத்தை மீள தோற்றுவிப்பான் என்ற உண்மை வலியுறுத்தப்பட்டது. ஈருமாகி மறுவிடும். இனி வரக்கூடிய நாலு பாடலும் ஈருமாகி மறுவிடுதான். உரைத்தைய தொழில்கள் மூன்றும் மூவருக்கு உலகம் போத வரைத்து ஒருவனுக்கே ஆக்கி வைத்தது இங்கு என்னை விரைக்கமலத்தோன் மாலும் ஏவலால் மேவினார்கள். விரைக்கமலத்தோன் மாலும் ஏவலால் மேவினார்கள். குறைத்து அதிகார சக்தி புண்ணியம் நன்னராலே என்று கூறினார். அயன்மால் இருவர் சுவாமியார் சொல்றார், தொகுத்துதான் சொல்றாங்க. இதுல என்ன தடை கேட்கிறாங்க அப்படின்னா, அதாவது மூன்று தொழில் சொல்றீங்களே, சிவர்மானே செய்யறான், இந்த ஈருமாகியே செய்கின்றான், சங்காரகாரனே படைக்கின்றான் காக்கின்றான் கொடுக்க உஞ்சுகின்றான் சொல்லுகிறேன். ஆனா உலகத்தவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? வந்து மும்மூர்த்திகளுக்கு தான் இந்த மூன்று தொழில்கள் சொல்லியிருக்கார்கள். ஆளுக்கு ஒரு தொழிலா, நீங்க மூன்று தொழிலும் ஒருவனுக்கே வந்து சொல்கின்றீர்களே, அது என்ன அப்படின்னா, ஒருவன் நாயா மூன்று தொழிலும் செய்யறான், மற்ற ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா, இவனுடைய ஏவல் வழி நின்று இவனுடைய ஏவல் வழி நின்று இவனுடைய அந்த அருளை அந்த அருளுக்கு அவர்கள் நினைக்கிறமாக இருந்து இவன் ஏவல் வழி நின்று அந்த தொழில் செய்கின்றார்கள். தாமாக சுதந்திரமாக செய்ய முடியாது. ஆமா, எல்லாம் ஒழுங்கு காலத்துல எவ்வளவு ஒழுங்க வேண்டிதான். ஆமா, தாமாக தம் விருப்பப்படி அவர்கள் தமிச்சைப்படி செய்யல, சிவபெருமானுடைய அருளானை வழி நின்று செய்கின்றார்கள். ஆகவே அவர்கள் வாயிலாக செய்வது